சபைகளின் மத்தியிலே உலாவி வருகிறவரே, ஏழு குத்த விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, எங்கள் சபையிலே உலாவுங்காட்டவன, விருப்பத்தின்படி உலாவுங்கப்பா, ஒவ்வொருவர் மத்தியில உலாவி வாங்காண்டவர, உன்னை இஷ்டமால உலாவுங்க, உன்னை இஷ்டமால உலாவுங்காண்டவர. நந்தியப்பா, சோதரம் 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 சோதரம், கரங்களை தட்டி ஆவியானவருக்கு வர்ற வச்ச அம்மே அம்மே அம்மே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட மிகவும் விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாளிலே நான் இருந்து யோசித்த ஒரு காரியம் என்னவெனில், கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்படாதிருந்தார், தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படாதிருந்தார், நாம் வாழ முடியுமா? நம்முடைய சபை வாழ்வு எப்படி இருக்கும்? தனிப்பட்ட வாழ்வு நமக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்களால் இந்த நாட்களிலே கடந்து செல்ல முடியுமா என்பதை குறித்து நான் யோசித்தது உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னமே அவைகளை அறிந்து, முன்னமே அவைகளை புரிந்து, அவர் வாழ்நாட்டிலேயே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் நம்மத்திலே பேசி கடந்து சென்றார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகையினாலே இன்றைக்கு இந்த சபையின் நாட்களிலே நமக்கு மிகவும் முக்கியமாக சபையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு விசை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சபை வளர்ந்திருக்குது என்று சொன்னால், இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் இல்லாவிட்டால் இதுவரைக்கும் எங்களால் எழுந்து நடந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக சில சம்பவங்களை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த பகுதியில் நாம் வாசிக்காமல் கடந்து செல்வது நல்லதல்ல. ஆகையினாலே அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரையும் வாசிக்க நாம் கேட்போம். ஹல்லேலூயா.
பெந்தேகொஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவன் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம்
பண்ணினார்கள். யார் சீஷர்கள் ஒரு இடத்துல ஒரு மேல் வீட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவர்கள் ஏன் கூடி வந்திருந்தார்கள்? இவருடைய சூழ்நிலை என்ன? இவருடைய இவர்கள் இருந்து கொண்டிருக்கிற நாட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமார்த்தத்திற்கு பிற்பாடு அந்த இடங்களை நாம் பார்க்கிற பொழுது சீஷர்கள் பயத்தோடும் சிகிலோடும் ஒளித்தும் மறைந்தும் இருந்து வாழ்ந்த நாட்களிலே இவர்கள் ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருகைக்கு நீங்கள் காத்திருங்கள். இவர்கள் காத்திருந்த பொழுது சடுதியிலே ஒரு காரியம் நடந்தது. ஆவியானவர் அக்னிமயமாக காற்றை போல இறங்கி வந்து அங்கே இருந்த அவ்வளவு பேரையும் நிரப்பினார். பிரியமானவர்களே, காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவர்கள் சட்டைகளை அடித்து உயர பரப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காத்திருப்பது என்பது சபைக்கு நமக்கு மிகவும் முக்கியமானது. அவசரப்படாதிருங்கள், அவசரப்படாதிருங்கள், காத்திருங்கள். உங்கள் எந்த விஷயத்திலையும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவராக வந்து, அவராக நம்மிடத்தில் வந்து ஒரு காரியத்தை செய்யும் வரைக்கும் நாம் காத்திருப்பது சபை வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, ஊழிய வாழ்வுக்கு நல்லது. ஏனெனில் அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருந்தோம். அவர்கள் இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு அவண்டி காத்திருந்தார்கள், அவசரப்படவில்லை. அவசரப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய சித்தங்கள் பிழைத்திருக்கலாம் அல்லவா. ஆகையினாலே அவர்கள் காத்திருந்து தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டு அவர்கள் தங்கள் வேலைகளை செய்ய தொடங்கினார்கள். இன்னைக்கு காலையிலே நான் பார்த்த பொழுது, பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது, ஊட்டப்படுகிற பொழுது மாற்றங்கள் நடந்தே ஆக வேண்டும். நன்று விளங்கிக் கொள்ளுங்க. நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஊட்டப்பட்ட பொழுது மாற்றங்கள் நடந்த ஆக வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர்கள் 120 பேர் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் அவர்களை நிறைத்ததின் பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர்களை போல தேவனுடைய நாமத்திற்காய் நின்றவர்கள் அந்த நாட்களிலே சபைகளில் எழுப்புதல் நடந்தது போல, அந்த நாட்களிலே அற்புதங்கள் நடத்தப்பட்டு திருஷ்டாந்தமாய் கிறிஸ்துவை காண்பித்தது போல ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியாது. பின்னாலே நிருபங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சபைகள் இருந்தது, ஊழியர்கள் இருந்தார்கள், தவறுகள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, திருத்தப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலன் நடவடிக்கையிலேயோ எங்கு பார்த்தாலும் தேவனுடைய ஆவியானவர் நிறைவு இருந்தது, நிறைவு இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில சபையில பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குமே, ஆனா அந்த சபையை பிசாசு வெல்லவே வெல்ல முடியாது. அதே விதத்தில் இன்றைக்கு தேவையானதும் கர்த்தருடைய ஆவியானவரின் நிறைவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளில ஒரு சில குறிப்புகளை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னவெனில், கிறிஸ்துவின் நிறைவினால் நம்முடைய வாழ்வின் மாற்றங்கள், ஆவியின் நிறைவினால் நம்முடைய வாழ்வின் மாற்றங்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் வாசித்து தொடர்ந்து சொல்ல. இப்பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 8 வசனத்தை நாம் வாசிப்போம். பருக்கிரம் கடந்து செல்லலாம். 8 வசனம்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு காரியம் நடக்க வேண்டும். நாம் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். நான் இதை வாசித்து விட்டு யோசித்து சிந்தித்த ஒரு காரியம் என்னவெனில், கிறிஸ்துவால ஆவியால பலனடையாமல் சாட்சியுள்ள வாழ்வு நம்மளால் வாழ முடியாது. நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியிலே நாம் பலன் கொள்ளுகிற பொழுது சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். யார், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது, சோர்ந்திருக்கிற பொழுது, துக்கத்தில் இருக்கிற பொழுது, வேதனையில் இருக்கிற பொழுது, கண்ணீரில் இருக்கிற பொழுது, வழி தெரியாமல் நிற்கிற பொழுது, வழி தவறி நிற்கிற பொழுது, நமக்குள்ளது ஒரு பலன். நம் வாழ்வில் அநேக அனுபவங்கள் உண்டு, குடும்ப வாழ்வில், பிள்ளைகள் வாழ்வில், சபை வாழ்வில், ஊழிய வாழ்வில். ஆனால் தேவன் தன்னுடைய ஆவியால் நிரப்புகிற பொழுது எழும்பி நடக்கக்கூடிய பலன்கள் நமக்கு உருவாக்கப்படுகிறது. சபை முழுவதும் வந்து பிரதர் எழும்புங்க என்று சொல்லுகிற பொழுது எழும்ப முடியாமல் இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் ஒரே இரவிலே, ஒரே சாமத்திலே எனக்குள் இறங்கி என்னை எழுப்புகிற பொழுது புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உன்னதத்தில் பறந்து கர்த்தருடைய வேலைகளை செய்ய நம்மளால் முடிகிறது. ஆகையினாலே நிறைவுள்ள வாழ்வு பலனுள்ள வாழ்வு. தேவாவினுடைய நிறைவு நம்மளை பலனுள்ள வாழ்வுக்குள்ளே நடத்துகிறது. அதில் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தம் என்ன செய்வீர்கள் சொல்லுங்க, என்ன செய்வீர்கள்? நாங்கள் சாட்சிகளாய் இருக்க முதல் பக்கம் சொல்லுகிறது, நாம் தேவ ஆவியுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாட்சியுள்ள வாழ்வு நமக்கு மிகவும் முக்கியம், முன்மாதிரியான வாழ்வு நமக்கு மிகவும் முக்கியம். சபையின் மத்தியிலே ஒருவருக்கொருவர், சபையின் மத்தியிலே சமுதாயத்திலே சாட்சியுள்ள வாழ்வு, முன்மாதிரியான வாழ்வு, மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு முக்கியம், அவசியம். அது எப்படியாகும்? தேவ ஆவியானவரங்களை நிறைக்கிற பொழுது. என் பலத்தில் அல்ல, என் பலத்தில் இதை செய்ய முடியாது. என் பலத்தில் உங்களுக்கு முன்பாக ஒருவேளை ரெண்டு நாள் நல்லவனாக இருக்கலாம், நல்ல சாட்சி உள்ளவனாக நாலு நாள் கடந்து செல்லலாம், ஆனால் முடிவு பரியந்தம். நான் நிற்பதற்கு, நான் சாட்சியுள்ளவனாய் வாழுவதற்கு, சாட்சியுள்ள ஊழியத்தை செய்வதற்கு, சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழுவதற்கு, சாட்சியாக சபையிலும் சமுதாயத்திலும் கடந்து கொள்வதற்கு, ஏன் குடும்பத்திலும் சாட்சியுள்ள வாழ்வு நமக்கு முக்கியம். என்ன அவசியம், என்ன அவசியம்? தேவ ஆவியுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, கர்த்தருடைய ஆவியுடைய நிறைவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எது எங்கள் வாழ்க்கையை நிறைத்திருக்கிறதோ அது எங்கள் வாழ்க்கையை மாற்றும். எதனால் எங்களுடைய இருதயங்கள் நிறைந்திருக்கிறதோ அது எங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதே கோணம், அதே சிந்தனை, அதே நோக்கம், அதே நடத்தை. ஆகையினாலே நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தா ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா! எப்படி நடந்து கொள்ளுவோம்? ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! சீக்கிரமாக கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிறைத்ததின் பிற்பாடு நடந்த ஒரு காரியம் ஆச்சரியமானவைகள். பயந்து திகிலோடு இருந்த மனிதர்கள் கனவசனமாக இருந்தாலும் சீக்கிரத்தில் நான் வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க சிஸ்டர். இரண்டாவது அதிகாரம் 14-21 வசனம் வரைக்கும் சீக்கிரம் வாசிப்பீங்களா?
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
13வது வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். 13வது வசனம் முக்கியமான வசனம் ஒன்று வாசிங்க. 13.
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
பிரியமானவர்களே, இங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தபடினாலே சீக்கிரம் போ. பெந்தகோஸ்தே நாளிலிருந்து சீஷர்கள் நிறைக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு மதுபானம் அருந்தியவர்கள் போல தங்களை மறந்து ஆவியில் நிரப்பப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இதுதான் ஆவியின் நிறைவின் மாற்றங்கள். ஒரு மனிதன் ஆவியில் நிறைந்திருந்தால், ஆவியில நிறைந்த வாழ்வு நமக்குள்ள இருந்தால் நடக்கிறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஆராதனைகளால் நாம் நிறைந்திருப்போம். ஹல்லேலூயா! அந்நிய பாஷை என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரகசியங்களை பேசும் வண்ணமாய் அவரோடு பேச வேண்டும். ஆகையினாலே ஒளிச்சிருந்தவர்கள், மௌனமாக இருந்தவர்கள், ஜனக்கூட்டத்தின் மத்தியில குடித்தவர்களை போல புலம்புகிறார்கள். பேதுரு சொல்லுகிறார், அப்படி நினையாதிருங்க. இது காலை, அதிகாலையிலே நாங்கள் குடித்து ஒருத்தரும் வரிக்க மாட்டார்கள். அதிகாலையாக இருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனங்களை பேசி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிறைந்து தீர்க்கமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறத்தக்கனவையாக அவர்கள் ஆவியிலே நிறைந்தபடியினால் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்வு அனுதினமும் மாற்றப்பட வேண்டும். தேவ ஆவியினால் நிறைக்கப்பட்டு, தேவ பலத்தினால் நிறைக்கப்பட்டு, உன்னதத்தின் ஆவியினால் நிறைக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பொழுது ஆவியானவர் புறாவை போல வந்திறங்கினாரா? நடந்தது என்ன தெரியுமா? வானம் திறக்கப்பட்டது. பிதாச்சனா, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வைத்துக்கொண்டு அதே அதிகாரம் 36 வசனத்தில் வாசிங்க சிஸ்டர்.
ஆவியினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள்
என்றார்.
இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
இது இவருடைய ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு பிரசங்கம். ஆவியிலே நிறைந்து அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற முதலாவது பிரசங்கம், அதுல என்ன நடக்கிறது? ஆவியிலே குத்தப்பட்டவர்களாக அப்படி அவங்க பிரசங்கம் இருந்தது. பாருங்க, இயேசுவோடு இருந்தார்கள், இயேசு பிரசங்கித்ததை பார்த்தார்கள், இயேசு செய்த ஊழியங்களை பார்த்தார்கள். ஆனால் இயேசுவின் மரணத்தின் அன்று ஒழித்து விட்டார்கள், பயந்து விட்டார்கள். இப்பொழுது திடீரென்று வந்து என்ன செய்கிறார்கள்? இயேசுவை நீங்கள் சிலுவையில் இறங்கினீர்கள், பயந்திருந்தவங்க பாருங்க, தைரியம் உள்ளவர்களாக மாற்றுவது கர்த்தருடைய ஆவியானவர். கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க, பயந்த சுபாவம் உள்ளவர்களையும் தேவன் தன்னுடைய ஆவியினாலே நிறைக்கிற பொழுது, அவர்கள் பலனடைகிற பொழுது, அவர்கள் பலவான்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால பலவீனரையும் பலவான்களாக மாற்றி நடத்துகிற கர்த்தருடைய ஆவியாவுடைய பலம் நம்மளை அனுதினமும் நிறைக்க வேண்டும். அநேகர் சோர்ந்திருப்பார்கள், சுபாவங்களில் வித்தியாசப்பட்டிருப்பார்கள். தேவ ஆவியானவர் வருகிற பொழுது இவர்களை போல நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே 37 வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
இதை அவர்கள்
கேட்ட பொழுது
இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி,
பிரியமானவர்களே, ஆவிகள் நிறைந்த பிரசங்கம் இருதயத்தில் குத்த செய்யும். ஆவிகள் நிறைந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே போய் விழுந்து அவர்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த செய்யும். இதுதான் ஆவியின் நிறைவு. நமக்கு வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும். சபை ஆவியிலே மூழ்கி எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரமாக நாங்கள் போகலாம். வாசிங்க.
இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்.
பிள்ளைகளும் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன நடக்க தெரியுமா? எல்லாரும் கூடி வந்து எல்லாரும் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருக்கிற ஒரு தன்மை. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனியுங்கள். ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள், ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்கள் ஜபத்தில் அந்யோன்யத்தில் ஒருமனத்தில் சபையில் தரித்திருப்பார்கள். விளங்குறதா? தரித்திருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். இதற்கு முன்பாக இதை குறித்து எந்த பேச்சும் பேச முடியாது. ஆனால் ஒரு பிரசங்கம், ஆவியில் நிறைக்கப்பட்டு ஆவியில் மூழ்கப்பட்டு குத்தப்பட்டு ஒரு பிரசங்கம் புறப்பட்டு வருகிறது. அதில் நின்றவர்களுக்குள்ள என்ன நடந்தது? அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சொல்லவா, ஜபம் பண்ணுதலில் தரித்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்பம் பிடிக்கிறதில் தரித்திருப்பவர்கள் குறைவு, பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் குறைவு. நினைச்ச நேரம் பங்கு பெறுவது, டைம் இருந்தால் பங்கு பெறுவது. ஆனால் பரிசுத்தாவின் நிறைவுள்ளவர்கள், பரிசுத்தாவினால நிறைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால நிறைந்து வாழுகிறவர்கள் அப்பம் பிடிக்கிறதில் தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதனாலே நாம் முன்னமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அப்பம் பிக்கிறது ஆராதனை செய்வோம் என்று சொல்லி முதல்ல ஏன் அறிவிக்கிறோம்? இது அவசியம். இயேசு போகிற பொழுது சொல்லிச்சா இதை நீங்கள் நான் வரும் அழைக்கும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆகையினாலே ஆவியிலே நிறைந்த வாழ்வு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அப்பம் பிக்கிறதிலே தரித்திருக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி ஆச்சு தெரியுமா? பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதினாலே, நிரப்பப்பட்டதினாலே. இவர்களுக்குள்ள ஏன் முதல்ல செய்திருக்கலாமே, ஆண்டவர் முதல்ல சொன்னார் தானே? இல்லை, அதை பெற்றுக் கொண்ட உடனே அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம். ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும், அப்பம் பிக்கிறதில் தரித்திருக்க வேண்டும், அந்நியத்தில் தரித்திருக்க வேண்டும், சபையில் தரித்திருக்க வேண்டும். தொடர்ந்து போவோமா, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்.
நிறைவு வந்ததின் அடிப்படையிலே அங்க இருந்த விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் எப்படி நடந்தது? நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆவியின் நிறைவுள்ள வாழ்வு ஒரு மனத்தை உருவாக்கும். ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வு சபையில அப்பம் விட்டு செபம் பண்ணி சரித்திருந்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே எங்களை நடத்த. ஹல்லேலூயா. ஆகையினாலே தரித்திருக்கிற ஒரு உணர்வும் தரித்திருக்கிற ஒரு வாழ்வும் எப்படி உருவாச்சுன்னா, தேவாவினாலே நாம் நிறைக்கப்பட்ட பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அது அந்த காலத்தில் விசுவாசிகள் தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய பார்வைகள் எல்லாம் எப்படி இருந்தது அல்லவா? பொதுவாக இருந்தது. பொதுவான பார்வை, பொதுவான பேச்சு, பொதுவான செயல்பாடு, பொதுவான நடவடிக்கைகள். ஒருமனப்பட்டு சபையில இருப்பதற்கு காரணம் என்ன? ஆவியின் நிறைவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்களும் நானும் அநேக தடவை கர்த்தருடைய ஆவியின் நிறைவு நிறைந்து அந்த அருமையை ரசித்திருக்கிறோம். ஆனால் அவைகள் தொடருவதில்லையே. அந்த ரம்யத்தை ருசித்திருக்கிறோம், ஆனால் அது தொடருகிறதில்லையே. அநேக தடவைகள் தேவனுடைய பிரசன்னத்தை தாங்க முடியாமல் தவித்த நாட்கள் இருக்கிறது, அவைகள் தொடருகிறதில்லையே. இப்படியே போனால் நேரம் போய்விடும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும்
தேவாலயத்திலே தரித்திருந்து ஒருமனப்படுகிற வாழ்வு என்பது இந்த காலத்திலே சவாலானது. ஆனால் அவர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலரின் காலத்தில் அவர்கள் செய்தார்கள். எப்படி ஆயிற்று? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார்.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி.
பிரியமானவர்களே, ரெண்டு காரியம் கவனிங்க. மகிழ்ச்சியும் கபடமில்லாத இருதயம், என்ன வாழ்க்கை! மகிழ்ச்சியும் கபடமில்லாத இருதயம், ஒன்றுமே இல்லை இருதயத்தில், எல்லாம் சிறந்தபடி, கபடமில்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு? முதலில் அவர்கள் குறித்து சொல்லப்படவில்லை. மேல்பட்டறையிலே 120 பேரும் இருக்கிற பொழுது இது எழுதப்படவில்லை. அங்கே எழுதி இருக்கலாமே, எழுதப்படவில்லை. ஆவி இறங்கின பொழுது எழுதுகிறார், 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 எழுதுகிறார். கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அதனால அப்போஸ்தலரின் காலத்தில் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, எழுப்புதல் நடந்தது, சபைகள் கட்டப்பட்டது, ஊழியர்கள் எழுப்பினார்கள், தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். சபால் உள்ள பிரசங்கங்கள், சபால் உள்ள ஊழியங்கள் நடந்தது. முதல்ல சொன்ன வார்த்தையை திரும்பி சொல்லுகிறேன், ஆவியின் நிறைவுள்ள ஒரு வாழ்வு நம் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா! வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வர. அடுத்த வாசிங்க, அதே 47 வாசிங்க.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்.
ரெண்டு காரியம் செய்தார்கள். ஒன்று, தேவனை துதிப்பது. ஆவியின் நிறைவு என்ன செய்தது? தேவனை துதிக்க செய்தது. ஆவியிலே நிறைந்தவர்கள் ஆராதனையிலே கண்களை மூடி தேவனை பார்த்து துதிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் ஒரு ஒரு வெறியனை போல, குடித்தவனை போல ஆராதனை செய்த மனிதனை கண்டதில்லை. ஒரு குடித்த ஒரு குடிகாரனை போல தேவ சமூகத்தில் ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை நான் கண்டதில்லை. ஆனா அப்படி இருந்தாங்களா? சேதரி எழுதுற அப்படி இருந்தாங்க. சும்மா கணக்கு போடாதீங்கப்பா, அவங்களா சும்மா இல்லை. ஆவியில நிறைக்கப்பட்டு, அந்நிய பாசைகளை பேசி, அக்கினால் நிரப்பப்பட்டு, வெறும் காற்றினால் அடிக்கப்பட்டு அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க. பிரியமான சபையே, ஞாவிலே நிரம்பி கத்தரை துதிக்க வேண்டும். அது உன் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா! உன் வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே மாற்றங்கள் உருவானால் சபையில் மாற்றங்கள் உருவாகும். தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதல்கள் உருவானால் சபையில் எழுப்புதல் உருவாகும். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவுள்ளவர்களாயிருந்தார்கள், தயவு பெற்றவர்களாயிருந்தார்கள். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்ட வாழ்வு வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, எல்லோரிடத்திலும் நாம் தயவை சம்பாதித்துக் கொள்ளுகிறோமா? அல்லாவிட்டால் கோப தாவங்களை சம்பாதித்துக் கொள்ளுகிறோமா? தேவ ஆவினால் நிறைக்கப்பட்டவருடைய வாழ்வு மற்றவர்களிடத்திலே தயவை சம்பாதித்துக் கொள்ளும். சரிதானே பேசுறது? பேசுறது சரியா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் நிறைவு நம் வாழ்வில் மாற்றங்களை உண்டாகும். அப்படியே இருக்கட்டும். அடுத்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரம், இடையில ஒரு அற்புதம் நடக்கிறது. 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து சீக்கிரம் வாசிப்போமா? வாசிங்க, வாசிங்க, சீக்கிரமா.
அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவனை கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
இந்த அதிகாரம் வாசித்த ஆச்சரியம், வாசிக்க வாசிக்க ஆச்சரியம் என்னவெனில், அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து, பரிசுத்தாவினாலே நிறைந்து நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தைரியம். இயேசுதான் தெய்வம், ஆண்டவர் தான் தெய்வம், இயேசு சிலுவையிலே அறைஞ்சி அவர்தான் தெய்வம், என்று சொல்லி தைரியமுள்ள ஒரு வாழ்வு பேதருக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஆவியின் நிறைவின் மாற்றங்கள் அவையாகும். ஹல்லேலூயா! இன்றைக்கு எத்தனையோ பெயர் இயேசுவை தைரியமாய் சொல்ல முடியாமல் இருக்கிறார்களே. இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி நான் நேற்று நாளில் சொன்னேன். இந்த கொரோனா வந்ததுனாலே அநேக காரியங்கள் அநேகரிடத்திலே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. தைரியம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுதான் தெய்வம் என்று தைரியமாய் சொல்ல முடியாத ஒரு வாழ்வு. பிரியமானவனே, தேவ ஆவியானவர் உன்னை நிறைக்கிற பொழுது இந்த தைரியத்தினால் நீ எழுந்து நடக்க முடியும். 11 சொல்லுகிறது என்ன தெரியுமா? இவங்க படிக்காதவங்க, படிக்காதவங்களையும் ஞானியாக மாற்றினார் அவர். அவர்கள் பிரமிக்கத்தக்கனவையாக, அவர்கள் பார்க்கத்தக்கனவையாக, அவர்கள் யோசிக்கத்தக்கனவையாக பேதுரு பிரசங்கிக்கிறார். பயங்கர பிரசங்கம். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இவைகளுக்கு முன்பாக எழுதப்படுகிறது, பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து. நாம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வு. நம்முடைய இருதயங்கள் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இங்க வாழ்வு, வேற எதுவுமே கிடையாது. இங்க பேதுரு ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்த பொழுது அவன் இயேசுவை குறித்து பேசினான், ஆண்டவரை குறித்து பேசினான். ஆகையினாலே நாம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம்? உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் தேவனால், தேவ ஆவியினால், தேவ ராஜ்யத்தினால், தேவ சிந்தையினால் நிறைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அவரை குறித்து மாத்திரம் பேசுவீர்கள், வேற எதையும் பேச மாட்டீர்கள். நிறைவுள்ள ஒரு வாழ்வு நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியே நாம் பல காரியங்களை பார்த்துக்கொண்டு போகலாம், ஆனாலும் நான் சில காரியங்களை சொல்லி சீக்கிரத்தில் கடந்து செல்ல விரும்புகிறேன். பரிசுத்தாவியுடைய நிறைவு நமக்குள்ள இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் தேவ சித்தத்தை செயல்படுத்த நடத்துவார். சரிதானே? அதுக்கு ஒரு காரியத்தை சீக்கிரம் வாசித்து நான் கடந்து செல்கிறேன். 1 பேதுரு 1:1-2 வாசிங்கள். 1 பேதுரு 1:1-2 வாசிங்கள்.
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள்.
தெரிந்து கொண்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாசித்ததுல ரம்யமாக இருந்தது எனக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு மேல என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? பரிசுத்தமாக்குகிற ஆவியா. ஆவியானவருடைய நிறைவு நம் வாழ்விலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு அது தூண்டுகிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இரண்டாவது வசனம்,
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்.
ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் உள்ள ஒரு வாழ்வு. பரிசுத்தமா என்னாலே வாழ முடியாதப்பா. என்னாலே, என் பலத்திலே, உங்கள் அறிவுரையிலே என்னாலே பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனா அவருடைய முன்னறிவிப்பின்படி பரிசுத்த ஆவியினாலே நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஒன்று சொல்லவா, பரிசுத்தம் என்பது அவர் வரும் வரைக்கும் இருக்க வேண்டியது உண்டு, அதற்கு மேலாக பரலோகத்திலும் இருக்க வேண்டியது உண்டு. ஆகையினாலே இதை என் வாழ்விலே நிறைவேற்றத்தக்கவர் அவர் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா! ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, நான் அங்கே வருவனோ தெரியவில்லை, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். என் வாழ்விலே பாவம் இருக்கிற பொழுது அவர் எனக்கு சொல்லுவார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார், என்னை அவர் பரிசுத்தமாக்குவார், என்னை அவர் தேவனோடு இணைப்பதற்கு முடிவெடுப்பார். இதுதான் ஆவியின் நிறைவு. ஹல்லேலூயா! ஆவியின் நிறைவினாலே நம் வாழ்விலே பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா! ஏனெனில் என்ன இடத்துல சொல்ல, அவர் எங்கள் உள்ளத்தையும் உள்ளாந்திரியத்தையும் அறிகிறவர், ஆராய்ந்து அறிகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய இருதயத்தை ஆராயக்கூடியவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் பரிசுத்தாவியானவர். அவர் என்னை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா! ஆகையினாலே நான் பரிசுத்தம் உள்ள வாழ்வு வாழுவதற்கு தேவ ஆவியானவர் எனக்கு அவசியம், சபைக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நான் இதை வாசித்த பொழுது நினைச்சேன், மனவாட்டி சபையானது மத்தியாயத்திலே தேவனை சந்திக்கிற பொழுது அவள் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்க வேண்டும், கரை திரையற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தையின் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். சீக்கிரமாக போவோம் பாருங்கள், சீக்கிரம் போவோம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு
போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் வனாந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியினாலே கொண்டு சென்றார். ஏன் தெரியுமா? மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் பிதாவுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். இது நிறைவேறுவதற்கு ஆவியானவர் தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கஷ்டம், துன்பம், துயரம், வேதனையின் பாதையின் ஊடாக அவர் எங்களோடு வருகிறவர், எங்களை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். சரியா சொல்றது. ஆகையினாலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் வனாந்திரத்தினூடாக போ என்று சொன்னால் யோசியாதிருங்க. வனாந்திரம் கஷ்டமானது, வேதனைக்குரியது, ஆசீர்வாதமாக இருக்காது, நல்ல வழிகளாக இருக்காது. ஆனாலும் தேவாவியாவுடைய வழிநடத்தல் வனாந்திரத்தின் வழியாகத்தான் காட்டப்பட்டது. யாருக்கு? இயேசுவுக்கு. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு கடினமான பாதைகளின் ஊடாகவும் நடத்தி செல்லலாம். சரியா பேசுறதுனா செல்லலாம். இயேசுவுக்கு இந்த நிலைமை, ஆவியானவர் நடத்துகிறார். அப்படியே கேட்டுக்கும் தொடர்ந்து சீக்கிரமாக வாசிப்போமா? Romans 8:26-27 சீக்கிரம் வாசிப்போம். Romans 8.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர், அந்த 26 வசனம்.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தபடியே ஆவியானவர் நமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு முடியாது இருக்கிற வேளைகள் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம கஷ்டத்தில், நம்முடைய வேதனைகள்ல, நம்முடைய துயரத்தில், முடியாத வேளைகள்ல யார் உதவி செய்கிறது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராம். ஆவியுடைய நிறைவு நம் வேதனையின் மத்தியிலே அவர் எங்களை சுமந்து செல்வார். ஆவியுடைய நிறைவு ஆவியானவர் எங்களை தூக்கி செல்லுகிற ஒரு இடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அனுபவம் இருந்தால் நல்லது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் துன்பத்திலே, துயரத்திலே, வேதனைகளே, வழி இல்லாமல் இருந்த பொழுது தேவ ஆவியாவுடைய வழிநடத்தலை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆவியுடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுத்து கடந்து சென்றவர்கள் இருக்கிறாங்க. வேதனையும் சுகரத்தின் மத்தியில அது நன்மையாக மாறும். அவர் நடத்துகிற பொழுது அது நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பொழுது முடிவு நன்மையாக மாறும். இயேசு வனாந்திரத்தினூடாக நடத்தப்பட்டார். ஆனால் முடிவோ அவர் பிதாவோடு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நாங்கள் வேண்டிக் கொள்ள தெரியாது இருக்கிற வேளைகள்ல நேகரை நான் அறிந்திருக்கிறேன். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாரங்களும் வியாதிகளும் சூழ்ந்திருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உனக்காயும் எனக்காயும் பரிந்து பேசி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து, ஆண்டவரே இவனை பாரும், இவனுக்கு உதவி செய்யும் ஐயா, இவனை தொட்டருளும், இவனை பலப்படுத்தும், இவனை தைரியப்படுத்தும், இவனை கொண்டு போ என்று சொல்லி எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசிப்போமா. எபேசியர் 3:16 சீக்கிரம் வாசிங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 3:16.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
ஹல்லேலூயா. இப்பொழுது 16 திருப்பி வாசி. நீங்கள் அவருடைய ஆவியிலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நாம் உள்ளான மனிதன் பலப்படுவது எதனால்? நம்முடைய சரீரம் பலப்படுவது நம்முடைய ஆகாரங்கள். நாம் சாப்பிடுகிறோம், நம்முடைய பலம் புஷ்டியாகிறது, நம் தைரியமா இருக்கு. ஆனா உள்ளான மனிதன், உள்ளான மனிதன் பலப்படுவது கர்த்தருடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா. அப்படியான உள்ளான மனிதன் பலப்படுகிற பொழுது கீழே நீங்க பாத்தீங்கன்னு சில காரியங்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். 16 என்று திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி.
அன்பிலே வேரூன்றி நிலை நிற்பதற்கு கிறிஸ்துவின் ஆவியினுடைய பலப்படுத்தல் நமக்கு வேண்டும். அன்பிலே வேறொன்றி நிலைத்திருக்க வேண்டும். நான் முதலில் சொன்னேன், சபையிலே நிலைத்திருப்பு, காத்திருப்பு. அனுதினமும் சபையிலே இருக்கிறது, அனுதினமும் ஜெபத்திலே இருப்பது, அனுதினமும் அற்பம் பெற்பது எல்லாம் எதனாலே உருவானது? இவர்களுக்குள்ளே ஆவியின் நிறைவு. சரிதான். இங்க அதான் நடக்குது. இதை வாசித்தோடனே எனக்கு யோசனை சிந்தனை, எப்படி ஆவியுடைய நிறைவு நிறைக்கப்படுகிற பொழுது, உள்ளான மனிதன் பலனடைகிற பொழுது அன்பிலே.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும்,
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு உள்ளான மனிதனானவன் தேவனுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிற பொழுது நாம் சகல பரிசுத்தவான்களோடும் அன்பிலே இருக்க. சரியா? அதனாலே நான் சொன்னேன், ஆவியின் நிறைவு நம் வாழ்விலே மாற்றங்களை உண்டு பண்ணலாம். ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை உண்டு பண்ண. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே நான் கேட்கிறது என்னவென, நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்ளாதிருப்போம். ஆவியிலே நிறைகிற மனுஷன் தேவ அன்பிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆவியிலே நிறைந்திருக்கிற மனுஷன், மனுஷி பரிசுத்தவான்களோடு அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்கள், 30 வருஷம் 50 வருஷமாக ஆவியின் நிறைவை பெற்று, ஆவியின் வழிநடத்தலை பெற்று, ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, ஆவியின் அக்கினியை பெற்று, நாம் சகல பரிசுத்தவான்களோடும் அன்பிலே நிலைத்திருக்க முடியவில்லையே. பிரியமானவர்களே, முடியவில்லையே. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்த வசனத்தை மாதிரி விசுவாசத்திலே கிறிஸ்து
உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நீங்கள் நிறைக்கப்பட்ட. அறிவு கெட்டால் இந்த காரியத்தினாலே நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யப்படுகிறோம்? கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நிறைக்கப்படுகிறோம். ஐயா, 26 மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன்.
சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சதா சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் நிறைவுள்ள ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும், கொண்டு வந்தே ஆக வேண்டும், வேற வழி நமக்கு இல்லை. இன்னும் ஒரு காரியம் என்று வாசிக்கும் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய ஆவியானவர் நிறைந்திருந்தார். எனக்கு பிடிச்ச ஒரு காரியமாக இருந்தது, அதை மாத்திரம் நான் பார்த்து சீக்கிரம் முடிஞ்சது. வெளிப்படுத்தல் 2:7 மாத்திரம் வாசிங்கள். வெளிப்படுத்தல் 2:7 சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனங்கள்
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது.
பிரியமானவர்களே, இங்க சபைகளுக்கு, 7 சபைகளுக்கு எழுதின பொழுது முடிவு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையானது ஆவியிலே நிறைந்திருக்கிற பொழுது ஆவியானவர் சபையை கண்டித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆவியானவரால சபைகள் நிறைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள்ல ஆவியானுடைய வழிநடத்திலே கிடையாது, தேவ பிரசன்னத்திலே மூழ்கிறதே கிடையாது, நல்ல ஆராதனைகள் கிடையாது. குற்றமாக பேசவில்லை, தெரிந்து கொள்ளவும் அதில் உணர்ந்து கொள்ளவும் அதை சரிப்படுத்தவும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இங்க எபேசு சபைக்கு எழுதுகிறபொழுது முடிவில் என்ன, ஆவியானவர் நீ நல்லா இருக்கிறாய், நீ நல்லா இருக்கிறாய், நல்லது, ஆனாலும் அன்பு உன்னிடத்தில் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறார் சபைக்கு, ஏன் சபையிலே ஆவியானவர் இருந்தபடியினாலே ஆவியானவர் சபைக்கு அதை சொன்னார். ஆகையினாலே சபையானது கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆவியானவர் சபையிலே நிறைந்திருக்கிற பொழுது ஆவியானவர் திருவலம் பட்டுவார், எழுந்து நிற்பார் ஆவியானவர், கடிந்து கொள்ளுவார் ஆவியானவர், செய்ய என்று சொல்லுவார் ஆவியானவர், செய்யாத என்று சொல்லுவார் ஆவியானவர், உன்னோடு பேசுவார் ஆவியானவர். அதனாலே சபைகள் தேவனுடைய கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டியது அவசியமும் கட்டாயம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான்ல எழுதப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதை மாசிச்சுடாதீங்க. யோவான் 7:37
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண
கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் கிட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் பேசுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கிறான், நான் கொடுக்கிறதை அவன் பரந்தன, அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக. தாகம் உள்ளவர்களை நிறைக்கிற தேவன் பாருங்க. தீர்க்கதரின் புஸ்தகத்தை நான் வருகிற பொழுது வாசித்தேன், அவர்கள் மூழ்கி எழும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே சென்று கனி நிறைந்த வாழ்வினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அந்த இடத்திலே பார்க்கலாம். யாரு? ஜீவ நதியிலே மூழ்கினவர்கள். விளங்குறதா? சங்கீதத்தில் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், மாற்றங்கள் உருவாகுகிறது. எப்பொழுது? அவருடைய ஆவியிலே நாம் தங்குகிற பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் அக்கினியினால் சுடப்பட்ட பொழுது அவருக்குள்ளே ஒரு மாற்றம் உருவானது. ஆவியின் நிறைவு நம் வாழ்விலே, வாழ்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே ஆவியின் நிறைவு மாற்றங்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும். சில வாழ்வ பிள்ளைகள் ஆவியானவர்களை அனுபவமே கிடையாது, ஆவியின் அனுபவமே கிடையாது. அதை நீ நிறையணும், அதை நீ மூழ்கணும். இல்லாவிட்டால் உன் எதிர்காலங்கள் தாறுமாறாக மாறிவிடும். நேற்று நாள்ல பேசின, யாரோடு பேசினேன்னு தெரியல, சிறிய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், கேட்க நம்மளால் முடியவில்லை. சின்ன பசங்க வசனத்தை எடுத்து வச்சு பிரசங்கம் பண்றான், கேட்க முடியல, அப்படி பிரசங்கம் பண்றான், என்னை விட மேன்மையாய் பிரசங்கம் பண்றான். ஆனா வயசு இந்த அளவு ஆவியின் நிறைவு மாற்றங்களை எங்களுக்கு கொண்டு வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய ஆவியானது அபிஷேகத்துக்கு அச்சபம் பண்ண போகிறோம். சபையானது தேவனுடைய ஆவியிலாலே நிறைந்து நீரிலே மூழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு மாற்றங்களை கண்டடையும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.